അഴുതാധാരേ മൂലെ സഹതമയയാൽമാനം മന്യേ നവരസമഹാകാണ്ഡവനടം ഉഭാഭ്യാം ഏതാഭ്യാം ഉഭയവിധിമുസൃജ്യ സനാഭ്യാം ജഞ്ഞേ ജനക ജനനീ മജ്ജഗതിദം തവാധാരേ മൂലേ സഹതമയയാ ലാസ്യവരയാ. இப்ப லாஸ்யம் நாட்டியம்னு ரெண்டு. லாஸ்யம்ங்கிறது ஸ்திரீ மட்டும் பண்ணக்கூடியதான டான்ஸ். பரதநாட்டிய சாஸ்திரத்துல ஸ்திரீ மட்டும் புருஷாளுடைய சம்பந்தம் இல்லாம பண்ணக்கூடியதான ஒரு நடனத்திற்கு லாஸ்யம்னு பேர். அதே போலயே புருஷாள் மட்டும் பண்ணக்கூடியது தாண்டவம்னு பேர். இந்த தாண்டவம்னு சொன்னா புருஷர் மட்டும்தான் பண்ணணும், புருஷாள் மட்டும் பண்ணலாமா சார் அப்படியும் இருக்கு சிலதெல்லாம். அப்படி அந்த தாண்டவத்துல உருக தாண்டவம் ஒரு காலை மேல வச்சு ரெண்டாவது கால மேல தூக்கி கீழே போடுறோம். அப்படிப்பட்டதான தாண்டவங்கள்லாம் உருக தாண்டவங்கள் பண்ணியதான நடராஜ மூர்த்தி சுரூபங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம் பரதநாட்டிய சாஸ்திரத்துல. இது விசேஷமாக சொல்லியிருக்கேன். ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்கு நம்ம மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்களை இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்றதுக்காக அந்த எமோஷன்ஸ் அபிப்பிராயங்கள் அவைகள் இன்னொருத்தருக்கு வரணும். அதை சொல்றது வாயால சிலதை சொல்லிவிடலாம், சிலது வாக்கால சொல்ல முடியாது. அது நாலு பேருக்கு அபிநயம் பண்ணித்தான் காட்ட முடியும். அது அபிநயம் பண்றதுன்னா அது ஆக்ட் பண்றது. அப்படி ஒன்பது விதமான ரசங்களையும் சொல்லலாம். அந்த ஒன்பது விதமான ரசங்கள்ல சுருங்காரம் எல்லோருக்கும் தெரியும், வீரம் தெரியும், ஆனா சில ரசங்கள் சொல்ல முடியாது. தீபசம் அருவறுப்பு, அருவறுப்பு எப்படி சொல்வேன் சொல்ல முடியாது, அது நடனம் பண்ணி தான் சொல்லணும். வெக்கம், வெக்கம்னா என்னது, அது வெக்கத்தை வெக்கப்பட்டு தான் காட்டி கொடுக்கணும். அப்படி சில ரசங்கள்லாம் அவைகள்ல இந்த கருணரசம் அழுகை, அதே போலயே பக்தி, இந்த ஒன்பதாவது ரசம் பக்தி இருக்கே அதுவும் நம்ம எடுத்து சொல்ல முடியாது. அது தாரா உள்ள இருந்து வரணும். அப்படிப்பட்டதான எந்த ரசங்களையும் எடுத்து காட்டுறதுக்காகவும் இந்த நாட்டியமானது வந்திருக்கு. அந்த நாட்டியமானது ஸ்திரீ பிரதானமாக இருக்குமே ஆனால் அதுக்கு லாஸ்யம் என்ற பெயர். அதுவே புருஷ பிரதானமாக இருக்குமே ஆனால் தாண்டவம் என்ற பெயர். இந்த லாஸ்யமும் தாண்டவும் சேர்ந்து பண்றானா அம்பாளும் பரமேஸ்வரனும். அவதான் முதல் முதல்ல இந்த உலகத்துக்கே நாட்டியத்தை கொடுத்தவன். அதே போலயே சொல்லும் பொருளாக அவன்தான் இருந்துட்டு இருக்கா. வாகர்த்தாபிவசம் வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதிகரவு வந்து பார்வதி பரமேஸ்வரவு அப்படின்னு ஒரு சொல்லுக்கும் ஒரு பொருளுக்கும் ஒரு சம்பந்தம். அந்த சொல்ல விட்டு பொருள் போகாது, பொருளை விட்டு சொல்லு போகாது. எந்த ஒரு சொல்லு சொன்னதுமே உங்களுக்கு இந்த பொருளைத்தான் குறிக்கிறார் என்று உங்க மனசுக்கு ஏற்படும். அதே போலயே ஒரு பொருளை பார்த்த மாத்திரத்தினால இந்த பொருளை இந்த சொல்லாத சொல்லலாம்னு உங்க மனசுக்கு அந்த சொல்லு ஞாபகம் வரும். அந்த ரெண்டும் எப்படி சேர்ந்திருக்க, அப்படி சேர்ந்திருக்கணும். தாம்பத்தியம்னு சொன்னா வெளியில ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுனாலும் ஒருத்தருக்கு உடம்பு சரியா இல்லையேன்னு அந்த பக்கம் ஓடுறான் பத்தியல, அதுதான் தாம்பத்தியம். அது அவளுக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா நமக்கே வந்து அவளை நினைக்கிறான் பத்தியல, இதுதான் தாம்பத்தியம். இந்த தாம்பத்தியமானது எப்படி இருக்கணும், அனுகூல தாம்பத்தியமா இருக்கணும். அனுகூல தாம்பத்தியம்னா எப்பொழுதும் ரெண்டு பேரும் சேர்ந்து பகவானுடைய சரணாகதி அடையறதுக்காக இருக்கணும். லௌகிகமான விஷயத்துல இருக்க வேண்டாம்னு சொல்லல, ஆனா இந்த தாம்பத்தியனுடைய பரம காட்ட எங்க இருக்க, இப்பிறவையில ரெண்டு பேரும் சேர்ந்து பகவானை அடையணும். அதற்காகத்தான் விவாக மந்திரங்கள் சொல்லும் பொழுது இத்தனை மந்திரங்களும் சொல்றது இப்படித்தான். அனுமா விவாகம் ராமன் வந்து சீதையை தேடும் பொழுது நினைச்சா என்ன இந்த ராமன் இப்படி ஒரு பொண்ணு காணலேங்கிறதுக்காக இப்படி அழறாரே, என்ன வசத்தையோ மகாவீரன் சொல்றேன், அதையும் கொன்னார் இல்லைன்னா பண்ணினார், அதெல்லாம் நன்னதான் இருக்கு. ஆனா ஒரு பெண்ணு கிடைக்கலன்னா என்ன பண்றது, விட்டு போக வேண்டியதானே, இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண அப்படின்னு நினைச்சா நான் அவருக்கு. ஆனா இதே அருமா அங்கே சீதா தேவியை பார்த்தார் சுந்தரகாண்டத்தில். பார்த்த பிறகு அவருக்கு தெரிஞ்சுதான், ஓஹோ நம்ம நினைச்சதெல்லாம் தப்பு. ஏன்னா இந்த அம்மா அந்த ராமன் காணுங்கிறதுக்காக ஏக வேணி தராசீனா அதை செய்யாங்கி அண்ணில தலை வாரிக்கல, அதே புடவையோட இருந்துட்டு இருக்கா, அழுதுட்டு இருக்கா, எப்படியாவது ராமனை அடையணும்னு ஒரு மனசுல அபிப்பிராயம் இருக்கு. இது எப்படி வரும், அதே போல ஏதோ கணக்கெல்லாம் விட்டு போயிட்டுதான் நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடுது அப்படி போகும் அப்படின்னு இருக்கலாமோ இல்லையா, அந்த ராமனே சரணம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான்னு சொன்னா எந்த அளவுக்கு பிடிப்பு இருக்கணும். நம்ம என்னமோ நினைச்சா ஆகையால் தான் இந்த சீதை நடத்துல ராமன் இவ்வளவு பிரியத்தோடு கொண்டிருக்க. நான் என்னமோ நினைச்சேன் ராமன் நிஜமாகவே ரொம்ப திருடமான மனசு உள்ளவர் தான். ஏன்னா அவருடைய மனசு இரும்பால செய்யப்பட்டது. இல்லைன்னா இப்படிப்பட்டதால சீதாதேவி காணலைன்னா அன்னைக்கே ஹார்ட் அட்டாக் வர வேண்டாமா? என்ன நினைச்சார் என்னையா ஒரு மாதிரி அப்படி நினைச்சார்கள் கேட்க முடியுமான வர என்னன்னு அதான் அந்த பரஸ்பர அந்யோன்ய தாம்பத்தியம் அதை சொல்றது. அந்த தாம்பத்தியம் வரணுமே ஆனால் இந்த ஸ்லோகம் அந்த பதிபர்த்தைகளுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு முனையாக எல்லா செயலும் செய்யணும். என்னமோ பண்ணிக்கிறா கல்யாணம் இந்த காலத்துல, ஆனா விவாகமானவர் அவளுக்கு லௌகிகமான வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் என கூடுகிறான் அபிப்பிராயத்துல இருக்கே ஒழிய நிறைய பணத்தை சம்பாதிக்கணும் நாலு பேர் போவதற்கு நம்ம வசதியா இருக்கோம் காட்டி கொடுக்கணும் என கூடுகிறான் எண்ணம் கேட்டதுல வசுதா இந்த தாம்பத்தியம் எங்கே பரிவசிக்கிறது, எதற்காக விவாகம் வேதத்துல சொல்லியதற்கு அப்படிங்கிற அபிப்பிராயம் ரொம்ப பேருக்கு தெரியல. இப்ப தெரியலேன்னு சொன்னா அதுக்கு காரணம் நாம அவளுக்கு சொல்லலை, அதுங்க அமைச்சுக்கணும். ஏன்னா வேதத்துல இருக்கிற மந்திரங்களோ விவாக மந்திராத்தமோ இவைகள் நமக்கு சொன்னமோ அவளுக்கு தெரியல. அவளுக்கு ஸ்கூல்ல சொல்லி தரல, காலையில சொல்லி தரல, அவளுக்கு வேற எங்கேயும் சொல்றதுக்கு வழி இல்லை, நீங்களும் சொல்லல, எப்படி தெரியும்? அவன் என்ன நடந்துட்டு இருக்கா உலகத்துல மற்ற நாடுகள்ல எப்படி இருக்காளோ அதுதான் வசதி என கொடுக்கிறான் எண்ணத்துல இருக்கா. அவளும் கேட்கறதுக்கு ரெடியா இல்லைன்னு வச்சுக்கிறேன். தத்துவம் புரியல எப்ப புரியும்? ராமாயணம் பாரதம் இது போல கிரந்தங்களை அவ வாசிக்கணும், வெறும் டிரான்ஸ்லேஷன் வாசிச்சா போறாது, மூல கிரந்தத்தை வாசிக்கணும். அதான் இருக்கேன், யார் டிரான்ஸ்லேட் பண்றாளோ யார் அதை பத்தி சுருக்கமா எழுதுறாளோ கதையை மட்டும் எழுதுறாளே தவிர கர்மத்தை எழுதுறது இல்ல. கர்மத்தை சொல்றதுக்காகத்தான் இந்த கிரந்தங்களே வந்திருக்கு. ஆனா அவ கதையை தான் எழுதிட்டு இருக்கா, டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கா, தர்மத்தை சொல்றதில்ல. சொல்லணும் அந்த தர்மமான என்ன சொல்றது. விவாகத்துல அவ ரெண்டு பேரும் சேர்ந்து இப்பிறவையில பகவான அடையணும். அதுக்கு வழி என்ன? இந்த தாம்பத்தியம்ங்கிறது ஒரு வழி. அதனால்தான் சக கர்மச்சரிதவா சேர்ந்து தர்மத்தை பண்ணுவாள், உன்னோட சேர்ந்து தர்மத்தை பண்ணுவா, நீ பண்ணும் பொழுது அவனும் தர்மத்தை பண்ணுவா அப்படின்னு ரெண்டு தர்மங்களும். இதெல்லாம் பாருங்க, அடுத்ததாக உபாகர்மா வருது இந்த வாரத்துல. உபாகர்மான்னு என்ன? ஒரு ஆறு மாதம் வேதாத்தியனம் பண்ணி அதுக்கு பிறகு அடுத்த ஆறு மாதங்கள் அந்த வேதத்தை புதுசா கத்துக்கொள்றதை நிறுத்தி அந்த பழைய பாடத்தை மறுபடியும் செட் ஆகும்படி பண்ணணும், நோட்டு பண்ணணும். அதே போல வேதத்துக்கு அங்கமான சிக்ஷா, கல்பம், வியாகரணம், நிருத்தம், சந்தோ, ஜோதிடம் இவைகள்லாம் வேதாங்கங்களையும் சைட் பை சைடு படிக்கணும். அப்பதான் அந்த வேதத்தினுடைய பொருளானது நமக்கு நன்றாக அர்த்தம் ஆகும். நொற்று பண்ணிட்டே இருந்தேன்னா கொஞ்ச தூரம் நொற்று ஆகும், அதுக்கப்புறம் நின்று போயிடும். அப்ப என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஆற போடணும், ஆற போட்டு இது பண்ணேன்னா என்ன நல்லா நொற்றாயிடும். மனசுக்கு புதுசு புதுசா கொடுத்துட்டே இருந்தேன் ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல திகட்டும் மனசுக்கு. ஆனா கொஞ்ச நேரம் இடம் கொடுக்கலையானால் காலம் கொடுக்கலையானால் அது தானா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கும். இதெல்லாம் பழைய நாள் உங்களுடைய சைக்காலஜியும் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன் நம்ம மகான்கள். அதனால ஒரு ஆறு மாசம் வேதாத்தியனம் பண்ணணும், மறு ஒரு ஆறு மாசம் அங்கங்களை அத்தியனம் பண்ணிட்டு இருக்கோம், வேதங்களை வெறுமனை ஒரு தரம் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும்னா நன்னா அது புரிஞ்சு செட் ஆகிடும், அடுத்ததாக திருப்பி ஆரம்பிக்கிறோம். மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடியதான் இப்ப சொல்லக்கூடியதான உபாகரணமானது. மறுபடியும் வேதத்தை புதுசா விட்ட வேதத்தை எடுத்துக்கணும், நாங்க விடவே இல்லை ஏந்திரம் எடுத்துக்கிறோம். விட்ட வேதத்தை மறுபடியும் நம்ம எடுத்துக்கிறதா உபாகர்மா அப்படிங்கிறது விசேஷமாக. அது யஜுர்வேதிகளா இருந்தா பௌர்ணமி சிரவண நட்சத்திர தண்ணிக்கு, ருக்வேதிகளா இருந்தா சிரவண நட்சத்திர தண்ணிக்கு, யஜுர்வேதிகளா இருந்தாக்கா தனித்த நட்சத்திரம் அவளுக்கு பௌர்ணமி. அதனால ஒரு நாள் முன்னாலும் பின்னாலே வரும். இப்ப புருஷால் பண்ணக்கூடியதான வேதாத்தியனமும் வேத சம்பிரதாயம் இவைகளுக்காக சொல்லியிருக்கோம். அதோட சேர்ந்து விசேஷமாக மகா வரலட்சுமி விரதம் ஸ்திரீகளுக்கு எப்படி நம்ம நாட்டுல எப்படி வந்து சேர்ந்து இருக்க பாருங்க. விரதங்களும் உண்டு இவைகளும் உண்டு. ஏன் தர்மமானது ரெண்டு பேருக்கு உண்டு, நான் தான் பண்ணுவேன் நீங்க பண்ண பண்றதுன்னு இல்ல, வரலட்சுமி இருந்தா ஸ்திரீகள் தான் பண்ணணும். அந்த ஸ்திரீகள் பண்ணும் பொழுது எவ்வளவு பக்தியோட காலம் எழுந்து ஒன்பது விதமான பட்டணங்கள்லாம் பண்ணி அது ஒன்பது விதமான புஷ்பங்கள்லாம் கொண்டு வந்து அந்த அம்பாளுக்கு பூஜை பண்ணி விசேஷமாக பக்தியோட பண்ணிட்டு இருக்க. அந்த பக்தி எங்கே போனது உங்களுக்கு? இந்த இடத்துல வந்து நிற்கிறது. இந்த பக்தி தான் இவாளுக்கு இந்த தர்மத்தை கொடுக்கிறது. உயர்ந்ததான இந்த பக்தியானது அந்த காலம் பிறகு அந்த பூஜை முடிக்கிற வரைக்கும் ஒரு 11 மணி வரைக்கும் அவளுடைய சிந்தனை எல்லாம் இங்க தானே இருக்க. இது ஒழுங்கா இருக்கணும், அது ஒழுங்கா இருக்கணும், வாத்தியார் வந்தக்குள்ள அது பண்ணணும், சரி பண்ணியாச்சா, இது பண்ணியாச்சா, அது முழுக்க வரும் அவாடா. அப்புறம் சாயங்காலம் எல்லாருக்கும் போட்டு சாம்பலம் கொடுத்து ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அப்ப அதனால என்ன ஆறுது, இந்த பக்தி சர்வதா சர்வ காலம் மனசு ஓரிடத்துல நிக்கிறது. இப்படி இந்த கர்மங்கள்லாம் ரெண்டு பேருக்கும் விதிச்சிருக்கு. அந்த ரெண்டு பேரும் கிரகஸ்தாசிரமத்துல வரும். அந்த கிரகஸ்தாசிரமத்துல வரக்கூடியதான் அந்த கர்மமா இருந்த நில நிக்கணுமையானால், நிலைச்சு நிக்கணுமையானால், அதுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் வேணும். ஜகத் ஜன ஜனனி ஜனக ஜனனி மஜ்ஜகதிதம். இந்த உலகம் முழுக்க அம்மாவும் அப்பாவும் மாதிரி உங்களுக்கு ஏற்படும். உலகத்துல முதல் முதல்ல அம்மாவானவள் என்ன பண்றா, அவளுக்கு அந்த பிறந்ததான குழந்தைக்கு சாரீரிகமான எல்லா விதமான வசதிகளும் உண்டாகணும். பிறந்ததுமே அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்து வளர்த்து எல்லாமும் உட்கார எழுந்துக்க எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது அம்மா தான். பிறகு அவன் இந்த உலகத்துல வாழணுமையானால் அவனுக்கு வேண்டியதான படிப்பு மார்க்கதர்சனம், அந்த மார்க்கதர்சகத்தான் அப்பா பண்றேன். இந்த ரெண்டும் ஆனப்புறம் ஆச்சாரியன் உங்களுக்கு மோட்சத்துக்கு வேண்டியதான எல்லாவற்றையும் பண்ணி கொடுக்கிறார். ஞானக்கண்ணு அவர் கொடுக்கிறார். ஞானமயமான சரீரத்தை கொடுக்கறது குரு. ஆனா இந்த உலகத்துல நீங்க வாழறதுக்கு வேண்டியதான எல்லா வசதியும் கொடுத்தது அம்மா தான். சரீரத்தை கொடுத்தா சரீரத்துக்கு பிறகு நீங்க வாழ்ந்து தனியா எழுந்து உட்கார்ந்து நடந்து இங்கே இங்கே போற வரைக்கும் தான் அம்மா 1000 கண்களோட எப்பவும் பார்த்துட்டு இருக்கா. இங்க என்ன பண்றாங்க, ஒண்ணும் அவ்வளவு பயம் இல்ல. கிராமாந்திரத்துல போனேன், ஏன்னா குழந்தை அங்க விட்டு போனேன்ல, பூனை வரும், அது வரும், இது வரும், நான் இது நிறைய எல்லாம் வரும், ஒன்றும் தெரியாது. ஆனாலும் ஒவ்வொரு கணமும் அதை பார்த்து கொண்டிருப்பா அப்பா. அதே விதமாக அப்பாவானவர் அவருக்கு நல்ல குணங்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறத நாங்க சொல்லி கொடுக்குறேன். இப்படி இந்த அம்மா அப்பா ரெண்டு பேர்னாலையும் அந்த ஆச்சாரியனாலையும் யார் வணக்கப்பட்டாரோ அவன்தான் வாழ்க்கையில முழுமையான மனிதனாக ஆகிறார். அதனால தான் உபரிடத்துகள்லாம் மாத்திரு தேவோ பவான், அம்மா வசதி, அப்பா வசதி, ஆச்சாரியன் வசதி, அவளை பகவன் மாதிரி பார்த்து கொள்ளணும்னு சொல்றேன். என்ன அதுக்கு காரணம், நீ இன்னைக்கு சௌக்கியமா இருக்க, வாழ்க்கையில பரிபூர்ணமான நிலையை அடைகிறான்னு அது அவளுடைய ஒரு பரிபூர்ணமான ஒரு அனுகிரகம். அப்படி உலகத்துக்கெல்லாம் அம்மா அப்பாவா இருக்கிறது யாரு, நாம நம்ம அப்பாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும், ஆச்சாரியம் தெரியும், உலகத்துக்கெல்லாம் நல்லது. அந்த அம்மா அப்பா அவனுடைய ஒரு அபிமானம் நமக்கு கிடைக்கணும், அது ரொம்ப முக்கியம். எத்தனையோ குழந்தைகள் பிறக்கிற பிறந்ததுனே அம்மா காரமாயிடுறான், இல்ல அப்பா இல்லாம போயிடுறது. இந்த காலத்துல அப்பா அமெரிக்கால இருக்கார், துபாயில இருக்கார், அதனாலதான் காசு அனுப்புறாரு. அப்பதான் சௌக்கியமா இருக்க முடியும். காசு அனுப்பலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனா அபிமானம் வராது. அது பக்கத்துல இருந்து கவனிச்சாதான், நீங்க வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், பக்கத்துல இருந்து அவளை கவனிச்ச அந்த அபிமானம் அது வசதி. அவள் எல்லாம் யாரு காப்பாத்துவா, எப்படி கிடைக்கும் வாழ்க்கையில நம்ம அப்படியே அனுப்புறான். அதான் எல்லோருக்கும் பிறந்த சகல பிராணிகளுக்கும் அம்மாவாகையும் அப்பாவையும் பிறந்து கொண்டு பகவத்கீதையில பிகாசி லோகஸ்ய உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா பிராணிகளும் ஈரும்பு 84 லட்சம் ஜீவராஜிகள் எல்லோருக்கும் ஒவ்வொரு வியக்திக்கும் தான் அப்பாவா இருக்கலாம். அத்தனை பேரும் உண்டு பண்ணினதான் அவர் தான். அதே போல அத்தனை பேருக்கும் காப்பாத்தி கொண்டு இருக்கிறது அவர் தான். அஹம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்திதா காமாவிஸ்தித பூதானி தாரயாம்யஹமோஜசா. நீங்க தங்கத்துக்கு இடம் கொடுத்துருக்க, உட்கொள்ளக்கூடியதான ஆகாரத்தை கொடுத்துருக்க, அது ஜீர்ணம் பண்ணக்கூடியதான சக்தியை கொடுத்துருக்க, ஜீர்ணமான பிறகு நம்ம உடம்புக்கு எல்லாம் மடரும்படி எல்லாம் கொடுத்துட்டு இருக்க. ஒவ்வொரு விவகாரமும் நீங்க கவனித்துக் கொண்டே இருக்கணும். இத்தனையும் பண்ணி கொண்டு உங்களை காப்பாத்துட்டு நல்ல வழியில போறதுக்கு பண்ணி கொண்டிருக்காரு. அப்படிப்பட்டதான ஒரு தத்துவம் இதனால ஏற்படுது. நவாத்மானம் மன்னே நவரத மகாதண்டவரணம். 9 ரசங்கள், சுங்காரம், வீரம், பயம், பீபத்தம், பயானகம் அப்படின்னு எல்லா விதமான ரசங்களையும் காட்டக்கூடியதான மகாதாண்டவரணம். மகாதாண்டவம், உத்வதாண்டவம், காலானது பூமியில நிக்காமலேயே தாண்டவம் ஆடக்கூடியதான ஒரு சுலபம். அதான் லாஸ்யமானது மென்மையாக இருக்கும். ஸ்திரீகள் பண்ணக்கூடியதான இதற்கு அது சுருங்காரம் அப்படிங்கிறத சில ரசங்களை சொல்லணும். கருண ரசம் அதுக்கெல்லாம் புருஷால் வரக்கூடியது வீரம், அப்படிப்பட்டதான ரசங்களை எல்லாம் சொல்லக்கூடியது மகாதாண்டவனம் உபாத்யாமேதாத்யாம். இப்படி இந்த ரெண்டும் உபாத்யாமேதாத்யாம் இந்த ஸ்திரீகிருதமாக இருக்கக்கூடியதான மென்மையான வாழ்க்கையில வரக்கூடியதான இனிமையான ஒரு செயல்களும். அதே போல நீங்க பூஜை பண்ணும் பொழுது எப்படி இருக்கணும், நீங்க இனிமையா நிதானமான சௌக்கியமா இருக்கணும். அதே போல பேசும் பொழுது நாலு பேர் இடத்துல எப்படி இருக்கணும் இப்படிதான் இருக்கணும். ஆனா வேலை செய்யும் பொழுது நிதானமா பண்ணிட்டு இருக்க கூடாது, அதுக்கு எந்த ஸ்பீடு இருக்கோ அப்படி பண்ணணும். ஆகையால் சில செயல்கள் நிதானமாகத்தான் பண்ணணும், சில செயல்கள் வேகமாகத்தான் பண்ணணும். அந்த ரெண்டும் உங்களுக்கு அதாவது வரணுமையானால் அதுக்கு தகுந்ததான பதார்த்தம் வரணும். இதை ரெண்டும் நம்ம சரீரத்தில் ஏற்படுறதுக்காக இப்படி மென்மையான நல்லதான எண்ணங்கள் வருவதற்காக ஏற்படக்கூடியது சமயா சக்தின்னு. அதே போல இது தாண்டவ சக்தி மகா தாண்டவ நடம் உபாத்யாமேதாபியாம் உபய விதி முதயா. இந்த ரெண்டும் உதய விதி நம்ம சரீரத்துக்குள்ள தோணணும். எப்ப நிதானமா பண்ணணுமோ, என்ன தர்மங்கள் ஒழுங்காக நிதானமா பண்ணணுமோ அவைகளை நமக்கு பண்ண வரணும். எது வேகமாக பண்ணணுமோ அதையும் பண்ண வரணும். அதே போல உள்ள இருக்கக்கூடியதான எல்லா சக்திகளும் திறமைகளும் வரணும். சனாதாப்யாம் இந்த ரெண்டும் சனாதாப்யாம் உங்களுக்கு வரும்படி ஜக்கே. ஜனக ஜனனி மஜ்ஜகதிதம் அப்படி அம்மா, நீங்க உலகத்துக்கெல்லாம் அம்மா அப்பாவா இருந்துருக்கு. உலகத்துல யாரும் அனாதைன்னு சொல்றதுக்கு இல்ல. சில பேர் நீ நினைக்கிற நமக்கு யார் இருக்கா, யார் இருப்பான்னு கேட்கணும். யாரும் இருக்க மாட்டாங்க. ஒட்டியா தான் வந்தே ஒட்டியாகத்தான் போகணும். இப்ப கட்டப்படுறேன் நீ என்ன தெரியல, அவங்களோட கூட வரேன்னு சொல்ல முடியுமா? பீச்சுக்கு வேணா வரலாம், சினிமாக்கு வேணா வரலாம், பரலோகத்துக்கு போறவங்களும் முடியுமோ? முடியாது. நீங்க வேணும்னு சொன்னாலும் அழிஞ்சு போறதுக்கு ஆள் இல்லை சார். யாராருக்கு கர்மம் முடிஞ்சதோ அப்பதான் அவ போகணும். ஏதா கட்டஞ்ச கட்டஞ்ச சமையாதாம் மகாநவி. ரெண்டு கட்டைய நதியில போட்டுனா அந்த ரெண்டும் சேர்ந்து போயிட்டு இருக்கும். ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு கல் எடுத்ததுன்னா ஒரு கட்டை நடு போயிடும், ஒரு கட்டை போயிட்டு இருக்கும். அப்படிதான் தாம்பத்தியம். யார் வசிட்டர் சொல்லித்தரர் ராமனுக்கு 8 வயசுல, அப்பெல்லாம் 8 வயசுல புரியல அவருக்கு. பின்னாலதான் சீதா வியோகம் ஏற்பட்டதா, ஓஹோ வசிட்டர் சொன்னார அப்ப புரிஞ்சது. என்ன பண்றது, தர்மங்கள் அப்படித்தான் சார். நமக்கு வாழ்க்கையில அனுபவம் வந்தாதான் புரியும். ஆனா அதையெல்லாம் தாங்கிருந்து முன்னுக்கு வரக்கூடியதான திறமை அன்னைக்கு நம்ம படித்த பாடத்தினாலும். ஆகையால் இத்தனைக்கும் காரணம் இந்த தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்தினும். ஒரு மனுஷன் முன்னுக்கு வரணுமையானால் அதுக்கு என்ன எப்படி அவன் எடுத்து நடந்து கொள்ளணும் சாஸ்திரத்தினால. ஆகையால் இப்படிப்பட்டதான பதார்த்தம் நான் அனாதேன்னு சொல்றதுக்கு யாரும் ரெஃப்யூஜியே கிடையாது. எல்லோருக்கும் அம்பாள் இருக்கா, எல்லோருக்கும் பகவான் இருக்கா, பரமேஸ்வரர். உங்களுக்கு எந்த சமயத்துல எது வேணும்னாலும் அந்த சமயத்துல நீங்க நம்பினேன்னா கிடைக்கும். இது கிடைக்கும். என்னால எப்படி முடியும் இதை நினைக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்களால முடியும் என்று காட்டுவார். காரணம் என்ன, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. பகவான் ஆராதனை பண்ணிட்டதுன்னா நிச்சயமா எல்லா எப்படிப்பட்டதான துன்பத்திலிருந்து மனுஷன் தப்பிச்சுட்டு வரலாம். ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான், நம்மளால முடியாது என்று டெம்ப்ரஸ் ஆயிடுறான். அதனால அவனுடைய திறமையை அவனே நாசம் பண்ணி கொடுத்துருக்கான். அது இல்லைங்கிறதுக்காகத்தான், அப்படி இருக்கப்படாதுங்கிறதுக்காகத்தான் நிச்சயமாக நமக்கு சொல்றது இப்படி தியானம் பண்ணுங்க. அம்பாளுடைய மூலாதாரத்துல ரெண்டு சக்திகள் சமயையா சக சமயையா லஸ்யபரையா நவாத்மா நம்மே நவரச மகா தாண்டவ நடம் மகாதாண்டவம் நடக்கிறாங்க போல பாரதிய பரமேஸ்வரனுக்கு இருக்கா போலையும் உபாப்யாம் ஏதாப்யாம் உபய விதி முத்திஷ்ய தயையா. இந்த ரெண்டும் எனக்கு வரணும் என்பதற்காக தயையா மகாதயோட நம்ம என்ன பண்ணினோம் அம்பாளுக்கு. வெறும் நான் தியானம் பண்ணினா, நீங்க தியானம் பண்ணினதுனாலயோ பூஜை பண்ணினதுனாலயோ அம்பாளுக்கு வசதியாக ஒன்றும் ஏற்படல. ஆனா என்ன, அந்த கிரியையாவது உங்களுக்கு நல்லது பண்றது. ஜனகஜனிதம் இப்படி எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு சுரூபம் இது. உலகத்துல இருக்கிற எல்லோரும் போட்டு கொண்டிருக்கா. காயத்ரி ஜபம் பண்ணும் பொழுது தாங்கள் இதைதான் சொல்லிட்டு இருக்கேன். எந்த தெய்வத்தை கொண்டாடும் பொழுதும் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். எந்த தெய்வத்துக்கும் ஓங்காரம் சொல்றோம் இல்லையோ, ஓங்காரம் எதை சொல்றது, இந்த ஜெகத் ஜனனி ஜெகதிதம் அப்படிங்கிற பார்வதி பரமேஸ்வரால அந்த ஆதி தம்பதிகளை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கு. இதுதான் விசேஷமாக மனிதரும் தேவரும் ஆயா முனிவரும் சென்னை குனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடை மேல் மனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைந்த முனிதரும் நீயும் என் உந்து என்னாலும் பொருந்துகளே அப்படின்னு மனிதரும் மனிதர்களும் தேவதைகளும் மாயாமுனிவரும் அழியாததான மார்க்கண்டேயம் போன்றதான மனிதர்களும் சென்னை தனிதரும் சேவடி எல்லாரும் வணங்கி கொண்டிருக்கக்கூடியதான அம்பாளுடைய திருவடி கோவலமே கொன்ற இவ்வாறு சடை மேல் மனிதரும் அந்த பரமேஸ்வருடைய தலையில இருக்கக்கூடியதான திங்களும் பாம்பும் பாம்பு என்ன சதுர பிறை என்ன பகீரதையும் கங்காதேவி என்ன படைத்த புனிதரும் நீயும் இப்படி பார்வதி பரமேஸ்வரால் ரெண்டு பேரும் என் புந்து என்னாலும் என்னுடைய மனத்துல எப்பொழுதும் புத்தியில எப்பொழுதும் தோண்டிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு தாத்பரியத்தை இப்படி யாரு தியானம் பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு முன்னால சொன்னதான சகல பாபங்களும் போகும்னு போன ஸ்லோகத்துல சொன்னேன். போன பிறகு அவளுடைய நிர்குண சாட்சா்காரம் தத்தேவா ஜோதிஷாம் ஜோதி ஜோதிஷர்களுக்கெல்லாம் ஜோதிஷா. அதனால்தான் நீங்க தியானம் பண்ணும் பொழுது இந்த கற்பூர ஆரதி பண்ணும் பொழுது அங்க சூரியன் பிரகாசிக்கல சந்திரன் பிரகாசிக்கல நகர்த்த சூரியோ பாத்தி சொல்லிட்டு இருக்கடா இல்லையா? அப்படிப்பட்டதான திவ்யமான ஒரு ஸ்வரூபம் ஜோதி ஸ்வரூபம் உங்களுக்கு காணப்படும்னு சொன்னேன். அந்த காணப்பட்டதான ஜோதி ஸ்வரூபமானது நமக்கு சர்வ மங்களமான சைதன்ய மூர்த்தியாக இப்படி காணப்படும். ஆகையால் இந்த ஞானம் வந்தது உங்களுடைய சரீரத்துக்குள்ளே அந்த ஈஸ்வர சாட்சா்காரம் கண்ணுக்கு முன்னால ஏற்படுங்கிறது அது வேற, சரீரத்துக்குள்ளேயே இதயத்திலையும் இந்த சாட்சா்காரம் ஏற்படும் என்று அந்த ஜீவன் முத்த நிலைய சொல்லி முடிச்சிருக்கார். இந்த ஸ்லோகத்துல சக சமயம் உபய விதிமுத்தியாசனாபியாம் ஜனக ஜனநீ மஜ்ஜகதிதம். சாதாரணமாக வியாதிகள் சரீரத்துல வரதுண்டு, கஷ்டங்கள் வரதுண்டு, ஆனா அவைகளுக்கெல்லாம் மருந்து அவைகள்லாம் நம்ம கொடுக்கலாம். ஆனா இந்த மனசுல தளர்ந்து போறான் பார்த்தேடா அதுக்கு ஒரு மருந்தும் கிடையாது. டிப்ரெஷன் சொல்றா பார்த்தேடா என்ன சார் டிப்ரெஷன் யார் என்ன சொல்ல முடியும்? எல்லாமும் தான் இருக்கு, காசு இருக்கு, வசதி இருக்கு, ஆகாரம் இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் இருந்தாலும் டிப்ரெஷன் அவன் என்ன பண்ண முடியும்? அப்படி இருக்கிற வாழ்க்கை இந்த ஸ்லோகம் இந்த ஜனக ஜனநீம ஜெகதினம்னு ஒரு ஸ்லோகம். அநாதுடனும் காணுரா நேனு சனாதுடனுரான்னு தியாகை பாடுறதும் பொழுது அநாதை இல்லைங்கிற அந்த எண்ணம் நமக்கு வரணும். நம்மளை யார் கவனிக்கிறா அப்படிங்கிற எண்ணம் இருக்கட்டும். யார் கவனிக்கணும்? அம்பாள் இருக்க உலகத்தை எல்லாம் ஆட்டி படைச்சு கொண்டிருக்க கூடியதான் அம்மாள் நிச்சயமா அவளுக்கு கவனிப்பார். எப்ப எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் நம்மளை கைவிட மாட்டாங்கிற ஒரு தைரியம் இருக்கிறதுல அந்த தைரியம் வந்தா தான் மனுஷன் சேமமா இருக்க முடியும். ஆகையால் கஷ்டங்கள் எல்லோருக்கும் தான் வரும். ஏன் வரும்? நேர் நீங்க பிறந்ததே கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்காக. ஏண்டா நேர் உபாப்யாமேவ மனுஷ்ய லோகம் கர்மாக்கணம் பண்ணி கர்ம வினையாகத்தானே பிறந்திருக்கேன். ஆகையால் அன்னைக்கு பண்றப்ப பண்ணிவிட்டு இப்படி நான் அனுபவிக்க மாட்டேன் அப்படி. அதே போல அன்னைக்கு பண்ணியதான புண்ணியத்துக்கு சுகம் வந்தா அதை அனுபவிக்கிறடா இல்லையா? அப்ப அந்த துக்கம் வந்தா நம்ம என்ன தாங்க முடியலையேங்கிறான். ஆமா தாங்க முடியல, ஏன் கஷ்டம் ஜாஸ்தியா இருக்கு, அவங்களால தாங்க முடியலதான். ஆனால் என்னை காப்பாத்துறதுக்கு ஒரு அம்மா இருக்கா என்று நான் ஒரு நினைப்போடு இருந்தேனால் அதெல்லாம் அவளுக்கு தெரியாது. ஆகையால் அதற்காக இந்த ஸ்லோகம் சொன்னார். இப்படி 41 ஸ்லோகங்கள்னால அந்த சௌந்தர்ய பிரகரணத்தினுடைய முதல் பாகம் ஆச்சு. இதுவரைக்கும் நம்ம படித்ததான் பாகத்துக்கு ஆனந்த லஹரி, இந்த சௌந்தர் லஹரிய சுரூபம் ஆனந்த லஹரி. ஆனந்தோ பிரம்மா, ஆனந்த லஹரின்னு ஆனந்தம்னு பிரம்மா, பிரம்மத்தை பத்தி சொல்றதுக்காக வந்தது. இது வரைக்கும் என்னது சுத்தமான பிரம்மத்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்ததான பகுதிக்கு ஆனந்த லஹரி அப்படின்னு ஆச்சாரியால் ஆனந்த லஹரின்னு வேற இன்னொரு பிரகரணமே பண்ணியிருக்கார். அது வேற. ஆனா இந்த 41 ஸ்லோகத்துக்கு ஆனந்த லஹரி இருக்கு.